புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியில் புத்தக மதிப்புரையை வழங்கி வருகிறார் புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாகி இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள். அந்த வகையில் இந்த வாரம் எதிரே உன் ஏனி என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், SR அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலக என்ற தலைப்பிலே இன்று நாம் புத்தக மதிப்புரையாக கவிமுகில் அவர்கள் எழுதிய எதிரே உன் ஏணி என்ற நூலின் மதிப்பினை கேட்க இருக்கின்றோம். இந்த நூலினை வள்ளி சுந்தர் பதிப்பகம் 2005 வெளியிட்டுள்ளது. இதனுடைய ஆசிரியர் கவிமுகில். இந்த புத்தகம் 2005 வெளியிடப்பட்ட 96 பக்கங்கள் கொண்டது. நூலின் விலை ₹30. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பதை போன்று ஏராளமான கேள்விகள் நம் முன்னே நின்றாலும் இன்னும் சில பேர் இயலாது என்ற ஊரிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்புகின்ற பொறுப்பு சமூக பொறுப்புள்ள அனைவருக்கும் நிச்சயம் உண்டு. அந்த கடமையை இந்த நூலின் மூலம் ஆசிரியர் நிறைவேற்ற முயல்கின்றார். தன்னம்பிக்கை தம்பட்டம் அடித்தவர்கள் கூட தற்கொலை செய்து கொள்கின்ற அவமானம் நிகழ்ந்தே இருக்கின்றது. ஏனெனில் நம்மால் முடியும், நிச்சயம் முடியும் என்ற தாரக மந்திரம் நம் மனங்களிலும் காதுகளிலும் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்வு நமக்கு போர்வைகள் அல்ல, வேர்வைதான் நம் வேட்டி சட்டைகள் என்ற தாராபாரதியின் வைர வரிகளை பின்தொடர்ந்ததால் வெற்றி உச்சியை அடையலாம். நெடுந்தூரம் செல்ல வேண்டும், நெடுந்தூரம் செல்ல வேண்டும், உறங்குவதற்கு முன் என்ற மேல்நாட்டு அறிஞரின் மேதகு பேனா பெற்றெடுத்த வரிகள். நான் கேட்பது உங்கள் பாதங்களைத்தான். எனக்கு உங்களை உயரத்தில் ஏற்றுவதில் அத்தனை மகிழ்வு. இதோ என் தலை தயாராக இருக்கிறது. சேற்றுக்காலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏறுங்கள். உங்கள் தலையின் உயரமே முக்கியம். தலைகளின் உயரத்தில் இருக்கும் வெற்றியை கால்களின் பள்ளத்தில் அழைத்து வருவது எப்படி? உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. நட எங்கே எங்கே என்று உயரம் எனும் தீவிரத்தோடு இடைப்படும் இன்னல் குறுக்கிடும் துயரம் குடிபட எழுத்து புரட்சியாய் புரட்டி போடும் புதுமுக கர்ச்சனை. வா என்று வழிகாட்டி வெளுக்கு பார் கிழக்கு, இனி விடியல்தான் உனக்கு என அயராமல் அழைத்து போகும் விழிகள். முயலாததால் தான் நீ குறுக்கும், அறியாததால் உன் சுருக்கம். இரண்டும் பெற்று நீ வளர்ந்து புதிய உயரத்தை தொட்டதும் தோப்புக்களும் உனக்கு தொல்காப்பியம் எழுதும், வாய்க்காலும் உனக்கு வாழ்த்து பாடும், உன்னில் காய்ந்த காய்களும் கர்வம் கொள்ளும். எந்த தோல்வியை கண்டாலும் வெற்றியின் முதல் படி என்ற மூலமந்திரம் அனைவரும் அறிந்ததே. முதல் அடி தோல்வியா? புன்னகை, புன்னகிசை. 30வது அடியும் தோல்வியா? கலகலவன சிரி. 300வது அடியும் தோல்வியா? நிமிர்ந்து நில். நீ சிறந்தவன். ஏனென்றால் 300 முறை நீ முயற்சி செய்தவன் முதல் முறை வெற்றி பெற்றவனை விட மிக சிறந்தவன். மலர் தோட்டத்தில் தேனெடுக்க நுழைந்த வண்டு ஒவ்வொரு மலராக உறிஞ்சி பார்த்தபோது பாதி மலர் தோட்டமே தேனின்று மலர்ந்திருந்தது. வண்டு சொந்ததா ஓய்ந்ததா? சொந்த ஊரில் தோட்டமில்லை என்றாலும் பக்கத்து ஊருக்கு சென்று தேனை 300 மலர்களில் உறிஞ்சி 30% உண்டு 70% தேன்குட்டியில் சேமித்து உழைப்புக்கு விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் சேமிப்புக்கும் ஒரு சேர்ந்த உதாரணமாக நம் உச்சியை பிடித்து உழுக்குகின்றது அல்லவா? காய்களை ஒன்றன் மேல் ஒன்றாய் அடுக்கி கோபுரமாக்கி விளையாடுகின்ற குழந்தை அது சரிந்து விழுந்து விட்டால் ஓய்ந்து ஒப்பாரி வைப்பதில்லை, மீண்டும் மீண்டும் அடுக்கி பார்க்கிறது. அது நினைத்த உயரம் வந்ததும் அம்மாவையும் அப்பாவையும் என் தோழர்களையும் அழைத்து காட்டி அகமகிழ்கிறது. இதுபோன்ற கோபுரக்காய் விளையாட்டுத்தான் வாழ்க்கை. அந்தந்த வயதுக்கேற்ப அந்தந்த காரியங்களை நாம் அடுக்கி கோபுரமாக்க முயல்கின்றோம். காய்களை களம் பார்த்து அடுக்குகிறோமா? எத்தனை காய்களை மேலே அடுக்கப் போகிறோம்? அதற்கான அடித்தளம் இட்டிருக்கிறோமா என்றெல்லாம் நாம் திட்டமிடாத காரணங்களாலே அவை சரி விழலாம். அதோடு எல்லாம் முடிந்து போனதா போல் ஏன் நாம் பிதற்ற வேண்டும்? காலமெல்லாம் கடவுள் இல்லை என்று முழக்கமிட்ட பெரியாரிடம் கடைசி காலங்களில் ஒருவர், கடவுள் இல்லை இல்லை என்று முழக்கமிடுகிறீர்களே, திடீரென கடவுள் நேரில் வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று மிகவும் பதட்டமாக கேட்டாராம். சிறிதும் தயங்காத பெரியார், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போகிறேன் என்றாராம். கணினியில் நினைவு கொள்ளத்தக்க கொள்ளளவில் தேவையற்ற பல அமர்ந்து கொண்டு இட ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கும். தினமும் மலரும் புதியனவற்றை சேமிக்க முனையும் போது இடமல்லாமல் திணறுவோம், திண்டாடுவோம். ஏனெனில் தேவையில்லாதவற்றை அவ்வப்போது அழித்து கணினியின் உள்ளிடத்தை தூய்மையாகவும் செம்மையாகவும் செப்பனிட நம் கணக்குகள் சில நேரம் செல்லுபடியாகுவதில்லை. மனித மூளையும் அப்படித்தான். தேவை மிகவும் உள்ள பல பலவற்றை படிய வைக்காமல் அற்ப சொற்பங்களை அறியவையாக பாதுகாத்து மூளையில் பாசி பிடிக்க சேமித்து முக்கிய நிகழ்வுகளும் அற்புத கனவுகளும் சேமிக்க இடமின்றி செத்துவிடும் அவலம். மூளை வைத்துள்ளதை இதயம் சில நேரம் இரவல் வாங்கி அசைபோடும். அவ்வப்போது அதற்கு கிடைப்பதை செயலாக்கி தட்டி கொடுத்து புதியவையாக தயாரித்து வாழ்வின் உத்வேகத்திற்கும் உயரத்திற்கும் வாரி வழங்கும். அற்ப சொற்ப அவலங்களும் அகப்பட்டால் அதற்கென அவலங்களை அளவில்லாமல் தயாரித்து அடுத்தடுத்து வாரி வழங்கும். மூளையை திறந்து மூளையில் அமர்ந்து ஒவ்வொன்றாக வாசித்து வேண்டியதை சேமித்து வேண்டாதவற்றை அழித்து துடைத்து தூய்மைப்படுத்திய புதியன நல்லன சேமிக்க இடம் தந்து அரிய கருத்துக்களையும் அதிசய கனவுகளையும் அவ்வப்போது சேமித்தால் நிகழ்காலத்தோடு எதிர்காலமும் கைகுலுக்கி வசந்த வரிகளை பரிசாய் வழங்கும். மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 தடவைகள் கண் சிமிட்டுகின்றான். மனிதனால் ஒரு நிமிடத்தில் 125 முதல் 160 வார்த்தைகள் வரை வரை பேச முடியும். ஆனால் மனிதனால் நம்மால் ஒரு நாளைக்கு ஒரு வெற்றியையாவது பெற்றுவிட முடியுமா? முடியாமலா போய்விடும். மனிதன் வாழ்நாளில் சராசரியாக 50 கோடி தடவை சுவாசிக்கின்றான் எனும்போது 5 வெற்றியின் சுவாசத்தையாவது நாம் அடைந்து விடுவது கடினமாக போய்விடுமா? நாம் வாழும் பூமி 7,926 மைல் விட்டமும் 40,077 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டுள்ளது. நாம் வாழ்வதற்காகவும் நம்மை வாழ்விப்பதற்காகவும் சூரியனிலிருந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பிரிகுண்டு வந்து ஒருபோதும் தன் சுற்றுப்பாதை மாறாமல் தன்னையும் சூரியனையும் நிரந்தரமாக சுற்றி சுழன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சூரிய குடும்பத்தின் பசுமை மிக்க வாரிசுதான் பூமி. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உன் தலை என்ற தாரபாரதியின் தாரக மந்திரத்தைப் போல கோள்களில் சிகரமாக வாழும் இந்த பூமியை வென்றுவிட முடியுமா என்ற கேள்வி நம்மை துளைத்தெடுக்க வேண்டும். வினா எழுந்தால்தானே விடை எழுத முடியும். பூமியின் இடைவிடாத சுழற்சி எந்த சிறு கடவுள்களாலோ பெரும் கடல்களிலோ நிகழ்த்தக்கூடியதல்ல. மேற்கிலிருந்து கிழக்காக தன் பாதை மாறாக பயணம் மனித வர்க்கத்தை பார்த்து பரிசிக்கக்கூடியதுதான். ஒரு கிலோ அகத்திக்கரையில் உள்ள சுண்ணாம்பு சத்தை பெற 113 ஆப்பிள் பழம் தேவைப்படுகிறது. இதுதான் இயற்கை. செயற்கையின் மீது விருப்பத்தை பதிக்கின்ற நவநாகரிக இளைய சமூகம் ஆப்பிள் போன்று அழகான தோற்றம் கொண்டிருந்தால் அரளி விதையை கூட அப்படியே சாப்பிட்டு விடுவார்கள் போலும். எங்கு பார்ப்பினும் விரைவு உணவகம் அரைவேக்காடு செய்து எண்ணெய் சட்டியில் வறுத்து ருசிக்காக ஏதேனும் சக்கைக்காக சாறுகளாக கலந்து ஆவி பறக்க வைத்தால் அதிலேதான் ருசி என்று நாக்கை தட்டி கொண்டு வயிற்றில் கொட்டி கொள்ளும் அலங்காரம் மிகுந்த அலங்கோலங்கள் அணிவகுப்பாக வரவேற்பு வளையங்களோடு தோரணங்கள் கட்டி நோயை காசு கொடுத்து குடும்பத்தோடு வரவேற்கின்றன. வயிறு நம் உயிர் என்பதை அறிந்து ருசிக்காக சாப்பிடுவதை காட்டிலும் பசிக்காக சாப்பிட்டு உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் எதிலே என்பதை அறிந்து அவைகளை உணவாக கொண்டால் வியாதியிலிருந்து விடுபட்டு வாழ மருந்தே உணவு உணவே மருந்து எனும் தாரக மந்திரத்தை மனப்பாடம் செய்து தினப்பாடமாக உணவை உட்கொண்டு வந்தால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகும். ஒவ்வொரு கைவிரேகையும் வித்தியாசப்பட்டும் ஒவ்வொரு நாக்கும் வித்தியாசப்படும். அதைப் போலவே ஒவ்வொரு மொழியும் வித்தியாசப்படும். இயற்கையாகவே உடலோடும் உணர்வோடும் ஒட்டி உறவாடும் நீங்கா நிதர்சனம் மொழி. அது தாய்மொழிதான். கருவறையிலிருந்து கண் விழித்து காது மடல் திறந்து விரல் அசைத்து வாய் திறந்து நாவசைத்து வெளிச்சத்தையும் சுவாசத்தையும் சுயமாய் உணர்ந்து ஆவென்று ஒளிமொழியாய் தொடங்குகிறது அழுகுரல். எந்த தாய்க்கும் பிறக்கின்ற இவரும் தாம் தம் தாய்க்காகவும் தாய்மொழிக்காகவும் அரும்பாடுபட்டேனும் தொண்டாற்றுவதும் பாதுகாப்பதும் நம் சந்ததிக்காக சேர்த்து வைக்கின்ற பெரும் செல்வம். வணிகத்திற்காகவும் உலக தொடர்புக்காகவும் பற்பல மொழிகளை நாம் கற்பதிலும் கூழை செய்வதிலும் எந்த தவறும் நேர்ந்துவிடவில்லை. குழந்தைக்கு புரதத்திற்காகவும் பல வகை பால் வகைகளை வாங்கி கலந்து வழங்குகின்றோம். ஆனால் தாய்ப்பாலை கலந்து தந்திருக்கின்றாளா? அதை போலவே எம்மொழி கற்பினும் எந்நாடு செல்லினும் தாய்மொழியில் வேற்றுமொழி கலக்காமலும் வேற்றுமொழியில் தாய்மொழியை திணிக்காமலும் பேச்சிலும் எழுத்திலும் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வாதார சூழலில் குறைந்தபட்சம் 3 மொழிகளையாவது நாம் கற்றுக்கொள்வது நன்று. முதலில் நம் தாய்மொழியாம் தமிழ். நம் உற்றார் உறவினரோடும் ஊரோடும் ஒட்டி உறவாட. அடுத்ததாக நாம் நம் நாட்டின் தேசிய மொழி நம் நாட்டோடும். மூன்றாவதாய் ஆங்கிலம். உலகத்தோடும் உலக மனிதர்களோடும் உறவாட என்று மும்மொழிகள் நம் அத்தியாவசிய தேவை. வீதியை சுத்தப்படுத்தும் தொழிலாக இருந்தாலும் அழுக்கு துணியை துவைக்கின்ற தொழிலாக இருந்தாலும் கேவலம் என்றே இழுக்கு என்றோ மனதிற்குள் ஒரு மதில் சுவரை எழுப்பி தாண்ட முடியாமல் தவிக்கும் தகைமையாளர்களால் மற்றொரு பக்கத்தை அறிவு கண்கொண்டு பார்ப்பது இல்லை. வீதியை பெருக்கத் தொடங்கும் ஒருவர் படிப்படியாக பதவி உயர்ந்து கண்காணிப்பாளராகலாம், மேலதிகாரியாகலாம், அரசாங்கத்திடமிருந்து மொத்த உரிமம் பெற்று 500 பேரை வேலைக்கு அமர்த்தி நகரையே தூய்மையாக்கும் தலைசிறந்த உரிமையாளராகவும் ஆகலாம். அழுக்கு துணி துவைக்கும் துவக்க கால தொழிலாளி படிப்படியாக நடமாடும் சலவையகம், பிறகு சலவை கூடம், பின்பு அதன் உலர் சலவையகம் என்று விரிவுபடுத்தி தனக்கென தனி முத்திரையோடு தலைசிறந்த நிறுவனத்தை உருவாக்கி 1000 பேருக்கு வழியளிக்கலாம். தொழிலதிபராகவும் கூட ஆகலாம். எதிரே உன் ஏணி என்பது முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கும் தொழிலில் அக்கறையோடு செயல்படுபவர்களுக்கும் ஊக்கமளிக்கும் வகையிலும் தேனியைப் போல சுறுசுறுப்புடனும் சோம்பல் இல்லாமல் உழைக்கும் அனைவரும் வாழ்வில் முன்னேறலாம். அதுபோல் தாய்மொழி எவ்வளவு முக்கியம், அதே வேளையில் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வது வாழ்வில் முன்னேற அவசியம் என்பதையும் தெல்ல தெளிவாகவும் எடுத்துரைத்துள்ளார். எந்த தொழிலும் கேவலம் அல்ல, தொழிலில் விருப்பமும் கவனமும் இருந்தால் அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் என்பதையும் நன்றாக விளக்கியுள்ளார்.
நேயர்களே, இதுவரை எதிரே உன் ஏணி என்ற புத்தக மதிப்புரையை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.